Alhamdulillah wahda wassalatu wassalamu ala man la nabiyya ba'da amma ba'd faqad qala Allahu haqq subhanahu wa ta'ala fi mahkamihi at-tanzil a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim qul huwallahu ahad Allahus samad lam yalid wa lam yulad ولم يكن له كفوا احد صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم இவ்வையகத்தை படைத்து மிக அழகிய முறையில் ஆட்சி செய்யக்கூடிய அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்து கடைசியாக வந்துதித்து சத்தியத்தை சத்தியமாக சந்தையிலும் சபையிலிடத்திலும் எடுத்துரைத்த எம்முயிரிலும் மேலான ஹதரத் முஹம்மதே முஸ்தபா அஹமதே முஜதபா சையீதுல் கௌனைன் ஹாத்தமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை சுன்னாக்களை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஈன்கள் யாரெல்லாம் கியாமத் வரைக்கும் அன்னாரை உண்மையான இக்லாசுடன் பின்பற்ற போகிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. கணித்துக்குடி அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறார்களோ அவைகளை வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடவுங்கள். வத்தகுல்லாஹ மஸ்தத்தாஅதும், அல்லாஹும் ரசூலும் எவைகளிலிருந்து விலகி தூரமாகி எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுமாறு சொன்னார்களோ அப்படியாப்பட்ட விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியை செய்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹு மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்தில் படைத்து நாம் எந்த முறையில் இந்த உலகத்தில் வாழ்க்கையை கழிக்க வேண்டும், நம்முடைய ஒவ்வொரு வினாடிகளும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு மணித்தியாலங்களும் நம்முடைய வாழ்க்கை எதில் செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நமக்கு படித்து தந்திருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வந்தாலும் மார்க்கம் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி தந்திருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்தில் மனிதன் எந்த முறையில் இருக்க வேண்டும், அந்த நிலைமையை எந்த முறையில் சமாளிக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் நபியின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்தி தந்திருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, எனவே மனிதர்கள் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவனுடைய வாழ்க்கையில் சில சில கட்டங்களை சில சில வயதுகளை தாண்டக்கூடிய நேரத்தில் அவனுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். ஒருவர் சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் எந்த நெருக்கடியும் வந்ததே கிடையாது, நான் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என்று சொல்றார் என்றா அவர் பொய் சொல்கிறார். ஒருத்தர் சொல்கிறார், இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம்தான், நான் சின்ன பிராயத்திலிருந்து இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமேதான், வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்த்தது கிடையாது, வாழ்க்கையில் சிரித்தது கிடையாது என்று ஒருத்தர் சொல்கிறாரா, அதுவும் பொய்யாகத்தான் இருக்கும். எனவே சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து வரக்கூடியது. எனவே மனிதன் வாழ்க்கையில் சில சில விடயங்களை தாண்டக்கூடிய நேரத்தில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். உதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிக்காகை எடுத்துக்கொள்வோம், திருமணத்தை எடுத்துக்கொள்வோம், ஒரு மனிதன் தனிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில், ஒரு பெண்மணி தனிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில், அவளுக்கு வயது வரக்கூடிய நேரத்தில் அவள் யோசிப்பாள், எனக்கு ஒரு திருமணம் நடந்தால் நல்லா இருக்குமே,
ஒரு வயதுக்கு வரக்கூடிய ஒரு வாலிபர் யோசிப்பார், எனக்கு திருமணம் நடந்தால் நல்லா இருக்குமே, ஏன் வீட்டில் பிரச்சனை, தாத்த இருக்கிறா, நானே இருக்கிறாரே, நானே திருமணம் முடிக்கும் வரைக்கும் எனக்கு முடிக்கலாதே, இப்படி பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை உண்டாகுது. சகோதரர்களே, பெரியார்களே, இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் திருமணம் முடிச்சா அவருக்கு அடுத்த கட்டமான பிரச்சனை என்ன தெரியுமா? குழந்தை பாக்கியம். காணக்கூடியவர்கள், சந்திக்கக்கூடியவர்கள் எல்லாரும் கேட்பார்கள், ஏன்னா புதிய செய்தி ஒன்றும் இல்லையா, கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் ஆகிட்டு ஒரு செய்தியும் இல்லையா, இவருக்கு சொந்தக்காரருடைய வீட்டுக்கு போறதே வெறுப்பாக இருக்குமே. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லலாதே சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்த கட்டம் என்ன? குழந்தை பிரச்சனை சரி பரவாயில்லை, அல்லாஹ் அதையும் கொடுக்கிறான், குழந்தையையும் கொடுத்துட்டான்டா, அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? ஹஸ்ரத் ஏண்ட மகன் ஏண்ட பேச்சு கேட்கிறான், இல்ல ஏண்ட சோத்தத்தின் வளர்ந்தவன், ஏண்ட அரவணைப்புல வளர்ந்தவன், ஏண்ட செலவுல வளர்ந்தவன், அவனுக்கு எல்லாத்தையும் படிச்சு கொடுத்தது நான், ஆனா ஏண்ட பேச்சு கேட்கிறான் இல்ல. ஹஸ்ரத் ஏன மகன் எனக்கு கைய தூக்கிட்டான், கால தூக்கிட்டான், வீட்டிலிருந்து வெளியே போன்னு சொல்லிட்டான். ஹஸ்ரத் எனக்கு உள்ளத்துல நிம்மதி இல்லாம கீக்குது, காரணம் என்ன? சகோதரர்களே, பெரியார்களே, அரபியில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது, வளைந்த கம்பை வைத்து அந்த வளைந்த கம்பின் மூலமாக நேரான நிழலை எதிர்பார்க்க முடியாது. 12 மணி நேரம் சரியாக ஒரு குச்சியை கொண்டு வைத்து வைக்கிறார் என்றிருந்தா, அந்த குச்சியும் நேராக இருந்தா அதனுடைய நிழல் நேராகத்தான் வர வேண்டும், நேராகத்தான் வரும். ஏன்? காரணம், அந்த கம்பு நேராக இருக்கிறது. ஒருத்தர் கொண்டு போய் வளைந்த கம்பை வைத்துக் கொண்டு இதனுடைய நிழல் ஏன் நேராக வரவில்லை என்று யோசிப்பது மடத்தனம். ஏன்? காரணம், அவருடைய அந்த கம்பு வளைவாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, இதே போன்றுதான் ஒரு வாப்பாட்ட சரியான பேணுதல் இல்லை என்றா, ஒரு வாப்பாட்ட தொழுகை இல்லை என்றா, ஒரு உம்மாட்ட தொழுகை இல்லை என்றா, ஒரு வாப்பாட்ட குர்ஆன் திலாவத் இல்ல, அழகான குணங்கள் இல்ல, நன்னடத்தைகள் இல்ல, அழகான முறையில வாப்ப பேசுகிறார் இல்லை என்றிருந்தா, சகோதரர்களே, பெரியார்களே, அந்த புள்ளைய சாலிஹான ஒரு புள்ளையாக எதிர்பார்ப்பது, வளைந்த ஒரு கம்பை வைத்துக் கொண்டு நேரான நிழலை எதிர்பார்ப்பதை போல. சிலர்கள் சொல்றாங்க, ஹஸ்ரத் வீட்டில இவன் சரியான பிறலி, இவனை கொண்டு போய் போனிங் பண்ணவும் படிக்கிறது கொண்டு போய் போட்டான், அங்கேயும் நிக்கிறான் இல்ல, அங்கேயும் இவன் பிறலிதான், வீட்டிலையும் கூத்துத்தான், வீட்டிலையும் நிம்மதி இல்ல, தாத்த தங்கச்சிக்கு நிம்மதியா ஈக்குறான் இல்ல, வெளியே போனாலும் ஒரே சண்டையோட தான் வாரான், நாங்க ஊர் மக்களுக்கு மத்தியில தலையை பணிச்சு கொண்டு ஈக்கவாகுது, அடுத்த வாப்பமாக்க நாங்க ஏச்சு கேட்கணும் இவனால, சரி பரவாயில்லேன்னு மதுரசாக கொண்டு போய் சேர்த்தினா, மதுரசாலியும் பாஞ்சு வந்துட்டான், மதுரசாலையும் பாஞ்சு வந்துட்டான். ஏன்? ஓதேலவாம், கஷ்டமாம், ஒஸ்தாமாரு அடிக்கிறாங்களாம், அங்க கொசுக்கடியில படுக்கோடமாம், ஃபேன் இல்லையாம், சாப்பாடு பானும் பருப்புமாம். சகோதரர்களே, பெரியார்களே, யாரெல்லாம் இப்படி போலியான காரணங்கள் சொல்றாங்களோ, மதுரசால தரபிய போதா, ஒஸ்தாமாரு அடிக்கிறாங்க, ஒஸ்தாமாரு சரியான வழிகாட்டல் இல்ல, ஒழுங்கான சாப்பாடு இல்ல என்று சொல்றதுக்கு காரணம், சகோதரர்களே, உங்களோட மகன் மதுரசால இருந்து ஓதாமைக்கு வந்ததுக்கு காரணம் மதுரசால கொடுத்த பானும் பருப்பும் அல்ல, கொசுக்கடியில படுத்ததல்ல. யாரெல்லாம் உலமாக்களாகி உருவாகி வந்திருக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் பானும் பருப்பு தின்னு வந்தவங்க தான், கொசுக்கடியில படுத்தவங்க தான், ஃபேன் இல்லாம படுத்தவங்க தான். உங்களோட புள்ளைய நீங்க சாலிஹாக வளர்க்கல என்றா, உங்களோட புள்ளைய நீங்க அழகான முறையில வழிநடத்தல என்றா, உங்களோட மகனை கொண்டு போய் காபத்துல்லாக்கு முன்னால வச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு பாட நடத்தினாலும் உங்களோட மகனை சாலிஹான ஒரு ஆலிமாக எதிர்பார்க்க இயலாது. காரணம் என்ன? வாப்பாட்ட தொழுகை இல்ல, வாப்பாட்ட ஓதல் இல்ல, வாப்பாட்ட நன்னடத்தில்ல, வாப்பட வாகனம் பினான்ஸ் இருக்குது, வாப்ப வட்டிக்கு பணம் எடுத்திருக்கிறாரு, வீட்டுடைய டீட் பேங்க் இருக்குது, உம்மாட்ட தொழுகை இல்ல, உம்மா பார்த்தா டிராமாவும் நாடகமும் படமும். சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி வீட்டுக்குள்ள சாலிஹான ஒரு சூழல் இல்லாமக்கு உங்களோட புள்ளைய ஒரு ஆலிமா ஹாபிசாக இல்ல, ஆக குறைஞ்சது 5 நேரம் தொழக்கூடிய ஒரு புள்ளையாவாக சரி உங்களால பார்க்க ஏழாமை கேட்கும். சகோதரர்களே, இன்றைக்கு நிறைய வாப்பமாறு ஜும்மாவுடைய நேரம், ஜும்மா தொடங்கியும் எத்தனை பேர் இன்னும் வாராங்க, சிலர்கள் அரபு ஹொத்துபாக்கு தான் வருவாங்க, அது வாப்பட செயல்பாடு, வாப்ப கடைசி நேரத்துல வார மகன் தொழுகைக்குத்தான் ஜும்மாக்கு வருவாரு. பாப்பா பாங்க சொல்றதுக்கு முன்னால பள்ளிக்கு வந்தா மகனும் பள்ளிக்கு வந்துடுவாரு. சகோதரர்களே, எங்கட பிள்ளைக்கு நாங்க எதை காட்டுறோமோ அதைத்தான் எங்கட பிள்ளைகள் செய்வாங்க. நாங்க வீட்டுல காலுக்கு மேல காலை போட்டு ரிமோட்ட கையில வச்சுக்கொண்டு படம் பார்த்துக்கொண்டு டிவி பார்த்துக்கொண்டு டிராமா பார்த்துக்கொண்டு மகன் பாங்க சொல்றது பள்ளிக்கு போண்டா, மகன் ஆசையோட போமாட்டான். வாப்ப ஏசுவாரு கம்படுத்து அடிப்பாருன்றதுக்காக தான் போவாரு. முதலாவது நீங்க போங்க மஸ்ஜிதுக்கு, ஓடமான் தானா கூட பின்னால் வருவாரு. சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாங்க எங்கட பிள்ளைக்கு நன்னடத்தைய காட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் சொன்னாங்க, அல் வலது ஸிர்ரு அபி, மகன் யாரு தெரியுமா, வாப்பட போட்டோகாப்பி தான் மகன், வாப்பட ரகசியம் தான் மகன். வாப்பா எப்படி இருப்பாரோ, வாப்பா எதை நடத்தி முடிக்க நினைக்கிறாரோ அதைத்தான் மகன் இந்த பூமியில நடத்த முடிப்பாரு. வாப்பட உள்ளத்துல கெட்ட எண்ணம், வாப்பட உள்ளத்துல ஹராமான பார்வை, வாப்ப ரோட்ல போற வார பொம்பளை எல்லாம் பாக்குறாரு என்றிருந்தா, சகோதரர்களே பெரியார்களே, எந்த சந்தேகமும் இல்ல, உங்களோட மகன் பட்ட பகலையில நடு ரோட்ல ஒரு பொம்பளையோட கைய புடிச்சிட்டு போவான். வாப்பட உள்ளத்துல கெட்ட எண்ணம் என்றா மகனும் அதே நிலைமையில தான் உருவாகுவாரு. சகோதரர்களே பெரியார்களே, இன்னைக்கு நிறைய வாப்பமாறு புள்ளையில தான் குறை சொல்ற, அவர்கள் மேல் நிற்கிற போல்ன்றது அவர் விளங்குறார் இல்ல. மகன்மார குத்தம் சொல்ற வாப்பமார எத்தனை பேர் இருக்குது? வாப்பாட்ட திருப்பி கேட்டா நீங்க தொழுவுறீங்களான்னு கேட்டா இல்ல. சிலர் பங்க சுவந்து சொல்றான், ஹசரத் என் மகனுக்கு கொஞ்சம் கஞ்சா பத்தி சொல்லுங்களே. ஒரு காலம் இருந்தது ஹசரத் மார்ட்ட வந்து சொல்லுவான், ஹசரத் என் மகனுக்கு தொழிலே பத்தி படிச்சு கொடுங்களே, நோம பத்தி சொல்லி கொடுங்களே. அந்த காலம் பெய்த்து இப்ப ஹசரத் மார்ட்ட வந்து சொல்றேன்னா, ஹசரத் என் மகனுக்கு கொஞ்சம் கஞ்சா பத்தி சொல்லுங்களே, தூளை பத்தி சொல்றீங்களே, ஏனண்டா தூள் அடிச்சு கொண்டிருக்கிறான், கஞ்சா அடிச்சு கொண்டிருக்கிறான். சகோதரர்களே பெரியார்களே, வாப்பாட்ட திருப்பி அந்த கேள்வியை கேட்டா, வாப்பட பாவினையும் அதுதான், வாப்பவும் அப்படித்தான் இருக்கிறாரு, மகனும் அதே வழியில போறாரு. சகோதரே, எப்படி மகனை திருத்தினது? முதலாவது வாப்ப திருந்தோனும். அமர் ரதி அல்லாஹ்வோட வழக்கு, அவங்கட சபைக்கு ஒரு வழக்கு வருகிறது. அமர் ரதி அல்லாஹ்வோட வழக்க விசாரிக்கிறாங்க. ஒரு வாப்ப வந்து சொல்றாரு, முறைப்பாடு செய்யறாரு, ஹலீபாவே ஏண்ட மகன் ஏண்ட பேச்சு கேட்கிறான் இல்ல, நாங்க சொல்ற மாதிரி சொல்றாரு, மக்களுக்கு மத்தியில என்னை அவர் கண்ணியப்படுத்துறார் இல்ல, என்ன மதிக்கிறார் இல்ல, என் மகண்ட எல்லா குறையும் சொல்லியாச்சு. ஹஜரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கோபம் பேசிட்டு, ஒரு வாப்ப ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு சிரமப்படுறாரு, இது தண்டனைக்குரிய குத்தம், மகனை கூட்டிட்டு வாங்க என்று ஒருத்தரை அனுப்புறாரு. அந்த மகன் கூட்டி வரப்படுகிறது, வந்து பார்த்தா உமர் ரதியல்லாஹு ஈக்கிறாங்க. உமர் ரதியல்லாஹு பக்கத்துல தண்ட வாப்ப ஈக்கிறத பார்த்து விலகி கொண்டாரு. என்ன பத்தி எதையோ ஹலீபாட்ட என் வாப்ப போட்டு கொடுத்துக்கிறாரு. ஹலீபா அமர் ரதி அல்லாஹ் மகனை கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு வாப்பட கடமைகளை சொல்லி கொண்டு போறாங்க. மகன் ஹலீபாட்ட கேட்டாங்க, ஹலீபாவே ஒரு மகனாக நான் வாப்பக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க சொல்லிட்டீங்க, ஒரு வாப்பா ஒரு மகனுக்கும் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குதா கேட்டனத்து உமர் ரதி அல்லாஹ் கோபம் அப்படியே இறங்கிட்டு, மகன் கேட்ட கேள்வி அமர் ரதியல்லாஹு கோபம் இறங்கிட்டு, அமர் ரதியல்லாஹு சொன்னாங்க, ஓ இருக்குது சகோதரர்களே பெரியார்களே, மூணு கடமைகளை சொல்லி கொடுத்தாங்க. யாரு இந்த மூணு கடமைகளையும் சொந்த பிள்ளைக்கு சரிவர செய்யலையோ, உங்களோட ஜனாசா பள்ளிக்கு வரும், உங்களோட மகன் பின்னால வருவாரான்னு சந்தேகம், உங்களோட ஜனாசா தொழுவிக்க வைக்கப்பட்டிருக்கும், மகன் வெளியே போன் பேசி கொண்டிருப்பாரு, இந்த மூணு கடமையும் சரிவர செய்யலையா, உங்களோட எதிர்காலம், உங்களோட வயசான காலம் ஒரு ஒரு முதியோர் இல்லத்துல கழியும் என்றதுல எந்த சந்தேகமும் இல்ல, நீங்க தூக்கி வளர்த்த மகன் உங்களை போட்டு தூக்கி மிதிப்பான் என்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவரது சொன்னா மூணு கடமைகள்ல முதலாவது கடமை என்ன தெரியுமா, உண்ட வாப்பா உனக்கு சாலிஹான ஒரு தாய தெரிவு செஞ்சிருக்கணும். சகோதரர்களே, நாங்க எல்லாரும் ஃபெயிலியர், நாங்க எல்லாரும் ஃபெயிலியர். எங்கட மனைவியை நாங்க எதுக்கு திருமணம் முடிக்க போனோம், அழகுக்காக, மனைவியுடைய பியூட்டிக்காக, மனைவியுடைய பசந்துக்காக, சாட்ட வாட்டமா ஈக்கிறா, நல்ல நிறம், லவ் பண்ணினோம், எங்கட வாப்பா பேசின விஷயம், குடும்பம் நல்ல, வியாபாரம் செய்யறவங்க பணம் ஈக்குது, செல்வம் ஈக்குது, ஊடு தாராங்களாம், வாகனம் தாராங்களாம், ஜொப் தாராங்களாம். சகோதரர்களே, முடித்த நோக்கம் இது. ஏண்ட புள்ளைய சுமக்கிறதுக்கு தகுதியான ஒரு தாயையா நான் எனக்கு மனைவியா தெரிவு செஞ்சுகிறேன்? சகோதரர்களே, பெரியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, உள்ளத்துல கையை வச்சு சிந்தித்து பாருங்க. ஏண்ட மனைவியை நான் தெரிவு செஞ்சது, ஏண்ட புள்ளைய சுமக்கிறதுக்கு தகுதியான ஒரு தாயாவா? அந்த மகன் சொன்னாரு ஹலீஃபாவை பார்த்து, ஹலீஃபாவே, ஏண்ட வாப்பா எனக்கு உம்மவா தெரிவு செஞ்சது ரோட்ல சுத்தி திரியுது ஒரு பொம்புல, மஜூசியான ஒரு பொம்புல, நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு பொம்புல. அமரதேவன் சொன்னாங்க, ரெண்டாவது கடமை என்ன தெரியுமா? உனக்கு அழகான அர்த்தம் உள்ள பேரை வைக்கணும். உனக்கு என்ன? அழகான அர்த்தம் உள்ள பேரை வைக்கணும். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மஜ்லிஸ்லயும் இருப்பீங்க, உன பேருக்குரிய அர்த்தத்தை ஹஜ்ரத் மார்ட்ட போய் கேட்டு பாருங்க. பயங்கரமான அர்த்தங்கள் சில பேர்கள் இருக்கு சகோதரர்களே. பேருன்றது துவா, அந்த பேருக்குரிய தாப்பரியம் இவருடைய வாழ்க்கையில ஏற்படும். ஒரு ஹசரத்தை கூப்பிட்டு மகனை கொண்டு வைத்து ஹசரத்திட்ட வச்சு, ஹசரத் என் மகனுக்கு துஆ செய்யுங்க. ஹசரத் சொல்றாரு, யா அல்லாஹ், இந்த மகனுடைய வாழ்க்கையில பரக்க செய்வாயாக. என் துஆ செய்யறதும் உண்டு, அந்த மகன் பேரை சொல்லி கூப்பிடுறதும் உண்டு. சகோதரர்களே, பெரியார்களே, பேரு வச்சிருக்கிறாங்க அர்த்தம், பயங்கரமான அர்த்தங்கள். ரெட்ட புள்ள கிடைச்சிக்குது. ஒரு மகண்ட ஆம்பளை புள்ளையிட பேருக்கு மெச்சாக பொம்பளை புள்ளைக்கு பேரு வச்சிருக்கிறாரு. அந்த புள்ள மக்தபுக்கு வருகிறது, வாழ்லியம் கேட்கிறாரு, பேர் என்ன? பேருக்குரிய அர்த்தம் விபச்சாரி, மெச்சான பேரை வச்சாரு, அர்த்தம் பார்க்கல. சகோதரர்களே, அந்த புள்ள எங்க சொல் பேச்சு கேட்கக்கூடிய புள்ளையா மாறும்? அந்த புள்ள ஒரு ஆம்புலியோட, ஒரு தன்னுடைய கணவனோட எப்படி வாழ்க்கையை நடத்தும்? பேருக்குரிய அர்த்தமே வித்தியாசம். சகோதரர்களே, பெரியார்களே, பேருக்கு பெஷன் வைக்க, பெஷனுக்கு பேரு வைக்கிறதல்ல. ரெண்டு எழுத்தா ஈக்கோணம் ஹசரத், வாய்க்கு லேசா ஈக்கோணம், வாய்க்கு படுற மாதிரி ஈக்கோணம், இஸ்துல ஈக்கோணம், அஸ்துல ஈக்கோணம். சகோதரர்களே, பெரியார்களே, பசந்தான பேரல்ல, பெஷனான பேரல்ல, பேரு பெஷனுக்கு ஈக்கும். உங்களோட புள்ளேட வாழ்க்கை சீரழியும். சகோதரர்களே, புள்ள கிடைச்சா சரியான ஒரு தகப்பனா இருந்தா, புள்ள நாலு மாசமாகிறதுக்கு முன்னாலே ஹசரத்துக்கு வரணும், மஸ்ஜிதுக்கு வரணும். ஹசரத், ஏண்ட மனைவியோட பேரு இது, ஏண்ட பேரு இது, இதுக்கு மெச்சாக கூடிய அழகான அர்த்தம் உள்ள ரெண்டு பேர்களை தாங்களே. ஆம்பளை புள்ளைக்கு ஒரு பேரு, பொம்பளை புள்ளைக்கு ஒரு பேரு, இதுதான் முறை. பொம்பை பஞ்சாதிய கொண்டு போய் லேபர் ரூம்ல வச்சத்தோடு இவர் வாராரு ஓடி ஓடி, ராவு 12 மணி, ஹசரத் படுத்தாரோ படுக்கலையோ, திண்டோ தின்னல்லையோ, அவர் வேற யோசனை நினைக்கிறாரு. கதவை தட்டி, ஹசரத், ஹசனண்டா கருத்தண்ண, ஏன பேரு எச்சில தொடங்குது, பொஞ்சாயிட பேரு எம்ல தொடங்குது, ஹசரத் இதுக்கு பேரு தாங்க. சகோதரர்களே, ஹசரத் என்ன மூட்டில் இருந்தாரோ தெரியாது, பேரு கேட்கக்கூடிய நேரமா? சகோதரர்களே, உண்மையில சொல்ல போனா சிலர்கள் பேரு கொண்டு வந்து தாராங்க, அது அரபு டிக்ஷனரியிலே இல்ல. எங்க பாத்தீங்க? ஹசரத், கூகுள்ல பார்த்தேன், வாட்ஸ்அப்ல வந்துச்சு, கூகுள்ல பார்த்தேன், பேஸ்புக்ல பார்த்தேன். சகோதரர்களே, நீங்க கொண்டு வந்து தார பேரு அரபே கிடையாது, கொண்டு வந்து தார அந்த அர்த்தத்துக்கும் பேருக்கும் சம்பந்தமே கிடையாது. எங்க பாத்தீங்க? சகோதரர்களே, கூகுள்ல தேடுறதல்ல, வளமாக்கள்கிட்ட வாங்க. சில நேரம் கஷ்டப்பட்டு ஒரு மாக்கள் கடைசி தஹ்சீல் எக்ஸாம் எழுதுறதை விட கஷ்டம் நீங்க தார பேருக்கு கருத்து தேடுறது. 20-30 பேரை கொண்டு வந்து தாரீங்க, அவர் எல்லாத்தையும் வச்சுட்டு தேடி தேடி திரட்டி 20 பேருக்கும் கருத்து எழுதி கொடுத்தா, அல்லது ஹஜ்ரத் ஒரு 20 பேரை தேடி கொடுத்தா, அவர் பேரை பார்த்துட்டு சொல்றாரு, முன்னு தூட்டிலிக்கிற புள்ள, பின்னு தூட்டிலிக்கிற புள்ள, தாத்தட புள்ள, மாமீட புள்ள. சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க யோசிக்கோணும், ஏண்ட புள்ளைக்கு வச்சிருக்கிற பேரு அர்த்தமுள்ள பேரா? எத்தனை பேரு சகோதரர்களே அர்த்தமுள்ள பேரு வச்சிருக்கிறாங்க? எனவே பேரை புள்ளைக்கு அர்த்தம் உள்ளதாக வைக்கோணும். உமர் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து அந்த மகன் சொன்னாரு, ஹலீஃபாவே, ஏண்ட வாப்பா எனக்கு வச்ச பேரு ஜுலான். ஜுலான் என்ற அர்த்தம் என்ன? மலம், கடலோரத்துல அந்த மலத்தை உருட்டக்கூடிய வண்டுக்கு பேரு தான் ஜுலான். ஏன வாப்பா எனக்கு அழகான பேரை வைக்கல. மூணாவது கேட்டாங்க, என்ன கடமை? மூணாவது கடமை சொன்னாங்க, ஹலீஃபா, மூணாவது கடமை உன்னோட வாப்பா உனக்கு குர்ஆன் ஹதீஸ படிச்சு தரணும். சகோதரர்களே, இந்த சும்மாக்கு வந்திருக்க கூடிய எத்தனை பேருக்கு தைரியமா சொல்லேனும், ஏண்ட மகனுக்கு சூரத்துல் பாத்தியா படிச்சு கொடுத்தது நான். எத்தனை பேருக்கு சொல்லேனும், ஏண்ட மகன் சூரத்துல் பாத்தியாவை திருத்தினது நான். சகோதரர்களே, ஒத்தர் கூட இல்லையாய்க்கும், ஒத்தர் கூட இல்லையாய்க்கும். அப்ப நாங்க இந்த விஷயத்துல ஃபெயிலியர் என்றா? சகோதரர்களே, எங்கட புள்ளைய நாங்க எப்படி சாலிஹா எதிர்பார்க்கிறது? குர்ஆன் ஹதீஸ நாங்க கொடுத்துக்கிறோமா? எந்த புள்ள அங்க படிக்கிறாரு, இன்டர்நேஷனல் படிக்கிறாரு, இதுல படிக்கிறாரு, அதெல்லாம் பெருமை சகோதரர்களே. என் மகன் இப்பதான் 6 வயசு, மாஷா அல்லாஹ் நல்ல இங்கிலீஷ் பேசுறாரு, இதுவா பக்கம் பெருமை இல்ல? என் மகன் நல்லா படிக்கிறாரு, நல்ல கம்ப்யூட்டர் தெரியும், இதுவா பக்கம் பெருமை இல்ல? என் மகனுக்கு கையில போனை கொடுத்தா எல்லா ஜாதியும் தெரியும், இது பாப்பக்கு பெருமை இல்ல? மாப்பக்கு பெருமை தெரியுமா சகோதரர்களே? புள்ளைக்கு மார்க்கத்தை கொடுக்கிறது, தீன கொடுக்கிறது. உதாரணமா ஒரு ஜனாதா வச்சுக்குது, ஒரு ஜனாதா வச்சுக்குது, பள்ளி ஹசரத் கேட்கிறாரு, இந்த ஜனாதாவை தொழுவிக்க யாரு, யாரு தொழுவிக்கிறது கேட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற யாரும் வரலேண்டா, அந்த ஜனாதாவும் அந்த ஜனாதாவுடைய மனைவியோ அல்லது கணவனோ ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கை ஃபெயிலியரான வாழ்க்கை சகோதரர்களே, ஃபெயிலியரான வாழ்க்கை. ஏண்ட மகன் ஏண்ட ஜனாதாவை தொழுவிக்கிற அளவுக்கு சரி, ஏண்ட மகனை நான் உருவாக்கலேண்டா, நான் உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை சகோதரர்களே. ஏண்ட மகன் துவா ஓதினாத்தான் சரியா ஓதுவாரு. ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஹசரத் ஏன்னா வாப்ப மூத்தண்டா பள்ளி ஹசரத் உடனே வீட்டுக்கு போவார், அது அவர கடமை, ஜனாதாவை குளிப்பாட்டுவாரு, கபன் செய்வாரு, மஸ்ஜிதுக்கு கொண்டு வருவாரு, அடக்கம் செய்வாரு, அது ஹசரத்துடைய கடமை. சில நேரம் சகோதரர்களே, ஹசரத் அசருக்கு பின்னால லீவு கேட்டிருக்கிறாரு, மாஸ்டருக்கு ஒரு டிப் தான் லீவுக்கு போறாரு, பள்ளியில காஞ்சி காஞ்சி இது போட்டு 4 நாளைக்கு லீவுல போற நேரம், அசருக்கு பிறகு பேக தூக்கிட்டு போற நேரம், ஒருத்தர் வந்து சொல்றாரு, ஹசரத் ஏண்டா வாப்ப மௌத்து என்று சொன்னாரண்டா? சாதாரண ஒரு நடுத்தரமான ஒரு ஒரு ஆலிமண்டா சகோதரர்களே, பெரியார்களே, அவருடைய உள்ளத்துல சந்தோஷம் வருமா, விருப்பம் வருமா? ஒரு மாதமாக காஞ்சி காஞ்சி இந்த போட்டு மனைவியோட சந்தோஷமா ஈக்கோணம் 4 லீவுல போற நேரத்துல ஒருத்தர் வந்து வாப்ப மௌத்துன்னு சொன்னா ஹசரத்துக்கு சந்தோஷமா ஈக்குமா அல்லது கோபம் உண்டாகுமா? சும்மா சாதாரண ஒரு ஆலிமண்டா யோசிப்பாரு, ஓண்ட வாப்பக்கு இந்த நேரத்துல மூத்து வரணும், சாதாரண ஒரு ஆலிமண்டா, அவ வெறுப்போடு தான் எல்லாம் செய்வாரு. ஜனாதா வீட்டுக்கு போயிட்டு குளிப்பாட்டுறதும் வெறுப்பு, கொண்டு வந்து ஜனாதா 6 மணிக்கு வாரண்ட ஜனாதா 8 மணிக்கு வருகிறது, இதுவும் வெறுப்போட துஆ வராது. 3வது துஆ, அல்லாஹ்ஹும்ம ஃபில்லஹு வர்ஹம்ஹு வாஃபி வாஃபானு, யா அல்லாஹ் இந்த ஜனாதாட பாவத்தை மன்னிப்பாயா என்று ஹஜ்ரத் கேட்கிற துஆ சீவன் இல்லாத துஆ, செத்த துஆ, தலைக்கு மேலே போவாது. அவர்ட யோசனை பொஞ்சாதி, அவர்ட யோசனை ஊடு, எப்ப ஜனாதா அடிக்கு முடிக்கிறன்னு பாக்குறாரு அவர் போறதுக்கு. சகோதரர்களே, அவர் அவருட பார்வையில, அவருட பார்வையில அவருக்கு பின்னால தொழுத ஒரு மனிதர், ஜனாதாவாய்க்கிறவரு அவருக்கு பின்னால ஒரு தொழுத ஒரு மகல்லா வாசி, சில நேரம் அவரை கண்டுமிக்க மாட்டாரு. சகோதரர்களே, அந்த ஜனாதா உண்மையிலே வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடையாது. ஹஜ்ரத் அந்த நேரத்துல செய்யறதுவா அது வித்தியாசமாகும். உதாரணமா ஏண்ட வாப்ப மூத்துன்னு வைங்க, நான் மஸ்ஜித்ல இருக்கிறேன், ஏண்ட வாப்ப மூத்து, ஒரு கோலண்டு வருகிறது, ஒருத்தர் வந்து சொல்றாரு உங்களோட வாப்ப மூத்தண்டா. சகோதரர்களே, பெரியார்களே, உண்மையிலே உள்ளத்துல கவலை வரும், உண்மையிலே கவலை வரும். உடனடியாக பள்ளியில போயிட்டு லீவை கேட்பேன், நிர்வாகத்துல ரெண்டு அவர்ல போற பயணத்தை ஒரு அவர்ல நான் வீட்டுக்கு போய்த்துடுவேன். ஏன் வீட்டுல மூத்தாகிக்கிற என்ன வாப்பா, ஜனாசா வீட்டுக்கு போன அப்படியே புட்டுவமெல்லாம் போட்டு இருக்குது, ஊர் மக்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க, கவலையோட வீட்டுக்குள்ள போவாரு. உம்மாவும் பாப்பாவும் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்த தருணங்கள் ஞாபகம் வரும், பாப்பாவும் உம்மாவும் சந்தோஷமாக இருந்த நேரங்கள் ஞாபகம் வரும். இப்ப உம்மா தனி மரமாக தனி கட்டையாக அழுது கொண்டிருக்கிறா, ஏன்னா வாப்பா ஜனாதாவா ஈக்குது. சகோதரர்களே, பெரியார்களே, நான் அப்படியே உம்மாட்ட போவேன், என கண்ணால கண்ணீர் வடியும், உம்மாவை அப்படியே கெட்டி பிடிப்பேன், உம்மாவை மோந்து கொள்வேன், உம்மா சொல்லுவேன், உம்மா இதெல்லாம் கலாத்தாதே அல்ல, அல்லா உங்களோட ஆயுளை விட வாப்பட ஆயுளை அல்லாஹ் குறைச்சிக்கிறான், நீங்க பொறுமையாக இருங்க, நீங்க அளவானம், இந்த நேரத்துல நீங்க தான் எங்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லணும் அண்டே, நான் உம்மாக்கு அப்படியே ஆறுதல் சொல்லுவேன், சொல்லிட்டு அப்படியே வாப்பா கிட்ட போவேன், கண்ணால் அப்படியே கண்ணீர் வடியும். சகோதரர்களே, பெரியார்களே, ஏண்ட வாப்பா எனக்காக வேணும் செஞ்ச தியாகம் அவ்வளவும் ஏண்ட கண்ணுக்கு முன்னால வரும், அப்படியே நான் அல்லது எங்க வாப்பை அப்படியே பதாபிச்சு குடிப்பேன், அல்லது முகந்து கொள்வேன். சகோதரர்களே, பெரியார்களே, அடிக்கல் இருந்து தண்ணி கொண்டு வரப்படும், குளிரான தண்ணி, தண்ணியை பிடிச்சு பார்த்தா கூழ் ஆகிக்குது. எனக்கு உடனே யோசனை வரும், அடே நான் சின்ன காலத்துல மூத்திரம் பெஞ்ச நேரத்துல ஏன உமா இரவுல என்ன கழுவ கொண்டு போற நேரத்துல ஏன வாப்பாதான் சொன்னாரு, ஏன் மகனே தண்ணி அதாவது குளிரான தண்ணியால கழுவவானா, கொஞ்சம் சுடு தண்ணியை கலந்துக்கோங்க, ஏன்னா மகன் அந்த கூதலை தாங்க மாட்டானே. ஏண்ட வாப்பா சொன்ன அந்த ஞாபகம் ஏண்ட கண்ணுக்கு முன்னால வரும். உடனே நான் சொல்லுவேன், சுடு தண்ணி வானம், ஒரு பச்சை தண்ணியை கொண்டு வாங்க. தண்ணி கூலாக இருந்தா அந்த தண்ணியை பிடிச்சி பார்ப்பேன், தண்ணி கூலாக இருந்தா எனக்கு யோசனை வரும், அட என்ன வாப்பா எனக்காக வேண்டி மலையில எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, வெயில எவ்வளவு காஞ்சாரு, எனக்காக வேண்டி எவ்வளவு தியாகம் செஞ்சாரு, ஏண்ட வாப்பா இறைச்சி தின்ன வேண்டிய இடத்துல மகனுக்கு நான் தின்ன கொடுப்போனமே என்று அவரு அவரு நெத்தலியோடையும் முட்டையோடையும் தின்றது எனக்கு ஞாபகம் வரும். தீ குடிக்க வேண்டிய இடத்துல ஏண்ட மகன் குடிக்கோணுமே என்றதுக்காக வேண்டி ஏண்ட வாப்பா தண்ணி குடிச்சது எனக்கு ஞாபகம் வரும். நான் சொல்வேன், உடனே இந்த கூழ் தண்ணியும் வானம் ரெண்டுக்கும் நடுத்தரமான ஒரு தண்ணியை கொண்டு வாங்க சகோதரர்களே பெரியார்களே. ஏண்ட வாப்பா எனக்காக கஷ்டப்பட்டது எனக்கு முன்னால ஒரு ஒரு படத்தை போல அப்படியே ஓடும் சகோதரர்களே. ஏன வாப்பா குளிப்பாட்டுவாங்க, மறைவிடத்தில் இருக்கிற அந்த துணியை எடுக்க போற நேரத்துல நான் சொல்வேன், இல்ல இல்ல யாரும் எடுக்க வேணாம், நீங்க எல்லாரும் வெளியே போங்க, ஏன வாப்பட மர்மஸ்தானத்தை யாரும் பார்க்க கூடாது, ஏனடா ஏண்ட வாப்பா உலகத்துல வாழ்ந்த நேரம் எனக்காக வேண்டி நிறைய தியாகங்கள் செஞ்சாரு, ஏன வாப்பா என்ன ஃபேன்ல படுக்க வச்சாரு, அவரை கொச்சு கடியில படுத்தாரு, அவர் மலையில நனைஞ்சாரு, எனக்காக வேண்டி கஷ்டப்பட்டு சம்பாதித்தாரு. அவர் சொல் உள்ளத்துல யோசனை வரும், ஏண்ட வாப்பா யாட்டையும் என்ன தலை பணிஞ்சு வாழ வைக்கல, எந்த ஹாஜி ஆட்டையும் கை நீட்ட வைக்கல, எல்லாம் ஏண்ட கண்ணும் புண்ணால ஓடும். உடனடியாக நான் அதை அப்படியே துணியை மாத்துவேன், அப்படியே கபன் செய்வேன். கபன் செய்யற நேரத்திலையும் நான் என்ன வாப்பா முகந்து முகந்து கபன் செய்வேன். சகோதரர்களே பெரியார்களே, அப்படியே ஜனாதா தூக்கி கொண்டு வரப்படும். நான் ஏண்ட வாப்பட ஜனாதாவே ஏண்ட சந்தில நான் தூக்கி கொண்டு மஸ்ஜிதுக்கு வருவேன், ஜனாதா வைக்கப்படும். அதுல கேட்பாரு, யார ஜனாதாவை தொழுவிக்கிறது, நான் முன்னுக்கு வருவேன். எனக்கு சூரத்தில் பாத்தியா படிச்சு தந்த வாப்பா, ஏண்ட தொழுகையை சரி செஞ்ச வாப்பா, ஈமானண்டா இரண்டத்தை சொல்லி தந்த ஏண்ட வாப்பா, எனக்கு அலிபா படிச்சு தந்த ஏண்ட வாப்பா, ஏண்ட வத்தஹியாத்தே ஏண்ட வஜ்ஜாத்தே ஏண்ட அழகான பேச்ச திருத்தினது ஏண்ட வாப்பா, அப்படியே நான் முன்னுக்கு வருவேன். ஜனாதா வைக்கப்பட்டிருக்கும், அப்படியே நேருக்கு வந்து அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுவேன். சகோதரர்களே பெரியார்களே, தபரானியுடைய ரிவாயத், அபுதாவுடைய ரிவாயத், அல்லாஹுடைய அரிசி நடுங்க ஆரம்பிக்கும், அல்லாஹுடைய அரிசி நடுங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் கேட்பான், அரிசி நீ ஏன் நடுங்குறாய், சொல்லப்படும், யா அல்லாஹ் ஓண்ட அரிசி குலுங்குற அளவுக்கு ஓண்ட பேரை சொல்லக்கூடிய ஒரு மகனே ஒரு வாப்ப உருவாக்கிட்டு ஜனாதாவாக மஸ்ஜிதில் இருக்கிறாரு, யா அல்லாஹ் நீ எப்ப அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பாயோ அப்பதான் எங்கட குலுக்கத்தை நாங்க நிப்பட்டுவோம். சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் சொல்வான், அரிசே நீ சாட்சியாக இரு, அந்த மனிதனுடைய பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு வாப்பக்கு இதை விட பாக்கியம் என்ன இருக்குது, ஒரு வாப்பக்கு இதை விட பாக்கியம் என்ன இருக்குது. தக்பீர் கட்ட துஆ ஓதுவேன், மூணாவது தக்பீருக்கு பின்னால அல்லாஹும் அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஆஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸ்லஹு வவஸ்ஸி முத்கலஹு வஅஸ்தில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். இந்த வாப்பக்கு நான் ஓதுற துஆ சகோதரர்களே எத்தனை பேருக்கு பாடும், எத்தனை பேர் வாப்பைய கொண்டு போய் கபர்ல மண்ணை போட்டுட்டு வந்தாச்சு, எத்தனை பேர் ஓதினும், ஏன வாப்பக்கு இத கூட நான் சரியா செய்யலேண்டா, ஏன வாப்பக்கு நான் மகனா பிறந்ததுல அர்த்தமே கிடையாது. சகோதரர்களே துஆ செய்வேன், அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அல்லாஹும் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் ஏன வாப்பட பாவத்தை மன்னிப்பாயா, ஏன வாப்ப எனக்காக கஷ்டப்பட்டாரு, எனக்காக சிரமப்பட்டாரு, எனக்காக வேண்டி ஊர் மக்கள்கிட்ட ஏற்று கேட்டாரு, எனக்காக ஸ்கூல் சேர்மான் ஏற்று கேட்டாரு, என்னென்ன தியாகம் எல்லாம் என் வாப்ப செஞ்சிருக்குது, வாப்ப செஞ்ச தியாகம் எல்லாம் ஞாபகம் வரும். அல்லாட துஆ கேட்பேன், யா அல்லாஹ் என் வாப்ப மூத்தாகி வந்திருக்கிறாரு, அவரோட அழகான முறையில நான் நீ நடந்து கொள்வாயா, வாப்பை கொண்டு போய் வைக்கிற கபரு யா அல்லாஹ் புழுப்பூச்சிக்களுடைய இடம் யா அல்லாஹ் ஒரு தலைவாணிய கூட வைக்கலாதுவா யா அல்லாஹ், ஏன வாப்பக்கு தூங்குறதுக்கு ஒரு தலைவாணிய கூட அந்த இடத்துல வைக்கலாது யா அல்லாஹ், என்ற வாப்போன இடத்துல வாராரு யா அல்லாஹ், அழகான முறையில் என்னை நடந்து கொள்வாயா ரப்பனா ரப்பிர்ஹம் உமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், சின்ன வயசுல என்ற வாப்பா எனக்கு எப்படி இரக்கம் காட்டினாரோ, எப்படி சீரதேவித்தனமா நடந்தாரோ, எப்படி சிரிச்சி அழகான முறையில சந்தோஷமாக நடந்தாரோ, நீ அந்த முறையில் என்ற வாப்போடு நடந்து கொள்வாயா என்ற அந்த அர்த்தத்தோட கவலையோட கண்ணீரோட துவா செய்வார். சகோதரர்களே, பெரியார்களே, பள்ளி ஹசரத்துடைய ஹசரத்தாகி ஹசரத்தாக ஈக்கிற என்னுடைய துவாவுக்கும் ஏண்ட வாப்ப மௌத்தாகி ஜனாதாவாக இருக்கக்கூடிய நேரத்தில் நான் செய்கிற துவாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் சகோதரர்களே. எனவே நாங்களும் இப்படியாப்பட்ட ஸ்ரீதேவியான பிள்ளைகளை தான் உருவாக்கணும், நேரம் போதாது. எனவே சகோதரர்களே, எங்கட பிள்ளைகளை நாங்கள் அர்த்தமுள்ள பிள்ளைகளா உண்டாக்கணும். ஏதோ பெத்தோம் வளர்த்தோம்ன்றதுக்காக வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு வாழ்க்கை அல்ல சகோதரே. ஒரு புள்ள பெத்தாலும் உருப்படியா வளர்த்தீங்களான கேள்வி. பத்து பெத்தீங்களா, டெசின் பெத்தீங்களா, அரை டெசின் பெத்தீங்களா நல்லா கேட்க மாட்டான். ஒண்ட பெத்தாலும் உருப்படியா வளர்த்தீங்களா, உள்ளத்துல கைய வச்சு யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. ஏண்ட புள்ள ஏண்ட பேச்சு கேட்கிற புள்ளையா ஈக்கிறானா அல்லது அதுக்கு மாத்தமா ஈக்கிறானா? காரணம் என்ன? நான் எல்லாம் சரியா ஈக்கிதா, எல்லாம் சட்டப்படி செய்யறேனா, இல்லாட்டி அதுக்கு மாத்தமாக ஈக்கிதா? ஏன வீட்டுல பொம்பளை புள்ள ஒழுக்கமாக இல்ல, அவட பேச்சு சரியில்லை, அதில் நடத்த சரியில்லை, இரவுல தூங்குறது லேட் ஆகி ஒரே போனோட தான் நீக்குதண்டா. உம்மை பார்க்கணும், ஏன் வாழ்க்கையில் என்ன தவறு நடந்திருக்குது, என்ன போல் நடந்திருக்குது சகோதரர்களை. மத்தவனை குறை சொல்றதல்ல, நாங்க எப்பவும் மத்தவங்களைத்தான் சொல்ற. எங்கட புள்ள மம சுத்தா, ஏண்ட புள்ள நல்லம் சேர்றவங்க தான் சரியில்லை, ஏன தாத்தட மகன் சரியில்லை, மைனீன மகன் சரியில்லை, அடுத்துட்டு பொடியன் சரியில்லை, அதனாலதான் ஏண்ட புள்ள சுத்தம். நிறைய வாப்ப மாறு புள்ளே சுத்தம் காட்டுறவங்க இருக்கிறாங்க. ஒரு நலன் விரும்பி பேசி அஜயார் அவங்களோட மகன் ஒரே ராவுக்கு ரோட்ல சுத்துறானாம், போக்கடியில் இருக்கிறான், போன்ல ஒரே இரவுல தேவில்லா ஜாதியில பாக்குறானாம், பல்லுக்கடையில தூள் வைக்கிறானாம் என்று சொன்னா அதை ஏற்றுக்கொள்ற பாப்பமார் எத்தனை பேர் இருக்குது? அதுக்கு மாத்தமாக எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க பொத்திட்டு போங்கன்னு சொல்ற பாப்பமார் எத்தனை பேர் இருக்குது? எனவே சகோதரர்களே, பெரியார்களே, பேருக்கு வாழ்ற வாழ்க்கை பேரு பேருக்கு வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு வாழ்க்கை அல்ல. எங்கட வாழ்க்கை ஒவ்வொன்றும் அர்த்தம் உள்ளதாக இருக்கணும். நான் கண்ணை மூடி என ஜனாசா என் வீட்டுல வைக்கப்பட்டிருக்கிற சந்தோக்குல என் மகண்ட கண்ணால கண்ணீர் வடியணும், என் மகன் எனக்காக தொழுவிக்கோணும், என் மகன் எனக்காக துவா செய்யணும். எத்தனை புள்ளைகள் சகோதரர்களை கண்ணால கண்டதை சொல்றேன். வாப்பட ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது, மகன் வெளியே சிக்ரெட் அடிச்சு கொண்டிருக்கிறாரு. ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது, தொழுக நடக்க போகுது, மகன் வெளியே போன் பேசிக் கொண்டிருக்கிறாரு. இப்படி வாழ்ற வாழ்க்கைக்கு பேரு வாழ்க்கை அல்ல. எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சந்திக்கிற இந்த குறுகிய கால வாழ்க்கையும் சீரான, அதாவது சீரான ஸ்ரீதேவித்தனமான வாழ்க்கையாக நாம் அனைவரும் மாத்திக்கொள்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாரும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றோட பாவங்களை மன்னிப்பாயாக. யாரெல்லாம் ஃபாத்தாஹி கபராளிகளாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் அவர்களுடைய கபர்களை சொர்க்கத்துடைய பூஞ்சோலையாக மாத்திரியாள்லா, இந்த ஊர் வாசியில ஒற்றுமையா வாழ் செய்து யாழ்லா, யாரெல்லாம் இந்த ஊர்ல யாரெல்லாம் கடன் பிரச்சனை சிக்காக இருக்கிறார்களோ யாழ்லா, அவருடைய கடனை நினையாத புறத்தை இது பூர்த்தி செய்திருயாழ்லா, யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ யாழ்லா, யாழ்லா அவர்களுடைய நோயை நீ குணப்படுத்தியாள்லா. ஆமீன் ஆமீன். வாஹதவான் அல்ஹம்துலில்லா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.